بسم الله الرحمن الرحيم
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது வளமையான இந்த தர்பியா நிகழ்ச்சியில் இன்றைய முதலாவது பாடம் ஜனாசா சட்டதிட்டங்கள் என்ற பாடத்தில் நாம் இன்றைய தலைப்பாக நாம் எடுத்திருக்கும் தலைப்பு ஒரு ஜனாசா. அந்த ஜனாசாவை சில மக்கள் அந்த ஜனாசாவை பார்த்து சான்று பகர்வது, சான்று சொல்வது, ஒருவர் மரணித்து விட்டார், அந்த மையத்தை சில மனிதர்கள் மரணித்தவுடன் அந்த மையத்தை பற்றி பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள்? நல்ல மனிதராக இருந்தார், அவர் வாழ்கிற நேரத்தில் முதல் முதலாக மஸ்ஜிதுக்குள் வரக்கூடியவராக, ஐங்கால தொழுகைகளையும் ஜமாத்தோட தொழக்கூடிய, மற்ற ஏனைய இஸ்லாமிய கடமைகளை எல்லாம் செறிவர பின்பற்றக்கூடிய மனிதராக இருந்தார் என்று சில ஜனாசாவை பார்த்தும், அதே போன்று அதற்கு மாற்றமாக பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளின் தாக்கம் என்ன, இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு ஜனாசாவை முஸ்லிம்கள், அதிலும் உண்மையான முஸ்லிம்கள், எப்படி அவர்கள் நீதமானவர்கள், அகீதாவில் குழப்படி அற்றவர்கள், மார்க்க வழிபாடுகளை சரியாக செய்யக்கூடியவர்கள், பிதாத்துக்கள் செய்யாதவர்கள், மொத்தத்தில் நல்லவர்கள், இவர்களில் ஒரு கூட்டம், ஆக குறைந்தது இரண்டு பேர், இவர்களில் ஒரு கூட்டம், ஆக குறைந்தது எத்தனை பேர், இரண்டு பேர் என்ன செய்கிறார்கள், நற்சாட்சி சொல்கிறார்கள். இவ்வாறு நற்சாட்சி சொல்வது இவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது, சுவர்க்கத்தை கட்டாயமாக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் முதலாவது செய்தி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி ஒரு ஜனாசா சென்றது. அந்த நேரத்தில் சில மனிதர்கள் அந்த ஜனாசாவை புகழ்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜனாசாவை புகழ அங்கிருந்த மற்ற இன்னும் சிலரும் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜனாசாவை புகழ்கிறார்கள். அப்ப எப்படி புகழ்கிறார்கள் என்று சொன்னால், இவர் என்றால் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் உகப்பு வைக்கக்கூடியவராக இருந்தார். எப்படி உகப்பு வைக்கக்கூடியவராக இருந்தார் என்று இவர்கள் புகழ்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் என்ன சொல்கிறார்கள்? வஜபத், கட்டாயமாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது என்று மூன்று தடவைகள் சொல்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கிருந்த சஹாபாக்கள் அங்கிருந்தவர்கள் இந்த மையத்தை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். பேசிக் கொள்கிறார்கள் அல்ல, சொல்கிறார்கள். பேசிக் கொள்றதல்ல, இவர் அவர்கிட்ட கதைக்கிற அவர் அதல்ல, அவர்கள் சொல்கிறார்கள். ஜனாசாவை பார்த்து அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் மையத்தை கொண்டு போய்த்து அடக்கியதற்கு பின்னால் பேசுகிற செய்தி அல்ல. ஜனாசா ஒருவர் மரணித்திருக்கிறாரு, அந்த மரண செய்தியை கேள்விப்பட்டவுடன் அல்லது கண்டவுடன் எனது வரக்கூடிய வார்த்தை. அப்ப இவங்க என்ன சொல்கிறார்கள், அந்த ஜனாசாவை பார்த்து இவர் மோசமானவராக இருந்தார் என்ற மாதிரியான வார்த்தைகளை சொன்ன நேரத்தில் அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வஜபத், கட்டாயமாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது என்று மூன்று விடுத்தங்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல உமர் அலி அல்லான் அவர்களும் இருக்கிறார்கள். அப்ப உமர் அலி அல்லான் அவர்கள் கேட்கிறார்கள், எனது தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார சூழல்லா, இப்பொழுது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது, அந்த ஜனாசாவை புகழ்ந்து அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் வஜபத் வஜபத் என்று சொன்னீர்கள், கட்டாயமாகிவிட்டது கட்டாயமாகிவிட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள். அதே நேரத்தில் இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது, அந்த ஜனாசாவை அவர்கள் மோசமாக பேசினார்கள், அந்த ஜனாசாவை பற்றி இப்படி சொல்ல நீங்கள் என்ன சொன்னீர்கள், கட்டாயமாகிவிட்டது கட்டாயமாகிவிட்டது என்று நீங்கள் சொன்னீர்களே யா ரசூலல்லா, ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யாரை புகழ்ந்து சொன்னீர்களோ அவருக்கு அது கட்டாயமாகிவிட்டது, எது சுவர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. அதே போன்று நீங்க யார மோசம் என்று நீங்கள் சொன்னீர்களோ அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று அதே செய்தியில் சொல்கிறார்கள், அல் மலாயிக்கா, யாரு மலக்குமார்கள், வானலோகத்தில் அல்லாஹுடைய சாட்சியாளர்கள், நீங்கள் உலகத்தில் அல்லாஹுவின் சாட்சியாளர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே இன்னொரு ரிவாயத்திலே வருகின்ற செய்தியில் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள், சில மலக்குமார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மனிதர்களுடைய நாவினால் பேசுவார்கள். அந்த பேசின வார்த்தைகள் அது என்ன என்ன வார்த்தைகள், அது நீங்களாக நினைத்து பேசிய வார்த்தைகள் இல்லை, இது யார் பேசியது, மலக்குமார்கள் பேசியது. அப்ப மனிதர்களுடைய நாவினால் பேசுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் வந்து எமக்கு எதை விளக்குகிறது என்று பார்த்தால், ஒரு சாட்சி சொல்லக்கூடியவர் இல்லையா, ஒரு ஜனாசாவை பார்த்து சாட்சி சொல்லக்கூடியவர், அவருடைய சாட்சி இறைவனிடத்தில் எடுபடணும் எடுபடணும் என்று சொன்னால் அவர் எப்படி இருக்கணும், நீதமானவராக, நியாயமானவராக, மார்க்கத்தில் பற்றுள்ளவராக, அகீதாவில் குழப்படி அற்றவராக, மொத்தத்தில் நல்ல மனிதனாக இருக்கணும். அதே நேரத்தில் இவரை பற்றி தெரிஞ்சவராகவும் இருக்கணும், அயல் வீட்டாராகவும் இருக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சவர்னு அங்கே இருக்கணும், அவருடைய பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவர். அப்ப இவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் தெரிந்த ஒரு மனிதராக இருக்கணும். அப்ப அந்த நிலையில இருந்து ஒருவர் இப்படியாக சொல்வார் என்றிருந்தால் அவருடைய சாட்சி இதற்கு என்ன வந்துடும், சுவர்க்கத்தை கட்டாயமாக்கும் அல்லது நரகத்தை கட்டாயமாக்கும். அப்ப இது சம்பந்தமாக வரக்கூடிய இரண்டாவது செய்தி, இந்த செய்தி அபுல் அஸ்வத் அத்தைலி என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார். இவர் சொல்கிறார், நான் மதீனாவுக்கு வருகிறேன். வார நேரத்தில் மதீனாவில் ஒரு நோய் ஏற்பட்டிருந்தது. அந்த நோயினால அதிகமான மக்கள் மரணித்து கொண்டிருந்தார்கள். மரணித்த வண்ணம் அது அடிக்கடி ஜனாதா விழுந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப இவர் எங்க இருக்கிறாரு? உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறாரு. ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஜனாசாவை புகழ்கிறார்கள். அப்ப உமர் அலி அல்லாஹ் என்ன செய்கிறார்கள்? வஜபத், கட்டாயமாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப இவர் கேட்டவர் யாரு? அபுல் அஸ்வத் அத்தைலின்னு சொல்லக்கூடியவர் உமர் ரலி அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறார், உமரே நீங்க வஜபத்ன்னு சொன்னீங்க தானே, அப்ப ஏன் நீங்க சொன்னீங்க என்று கேட்டதற்கு இவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போன்று நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது செய்தியை சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் மரணிக்குகிறார், அவருக்கு நான்கு பேர் நற்சாட்சி சொல்கிறார்கள். அந்த சாட்சியின் மூலமாக அல்லாஹ் அவரை சுவர்க்கத்துக்கு நுழைவித்து விடுவான். அப்ப இவர் யாரு? அபுல் அஸ்வத் அத்தைலி. இவர் கேட்கிறாரு, நான்கு பேர்னு சொன்னீங்களா இல்லையா, அப்ப மூணு பேரு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, மூணு பேரு. அப்ப மறுபடியும் கேட்கிறார், அப்ப ரெண்டு பேர், ரெண்டு பேரை சொன்னாலும் சரி. அப்ப ரெண்டு பேரோட நிப்பாட்டிட்டாரு. இவரே சொல்றாரு, நான் ஒரு ஆள் என்கிறத நான் கேட்கல, இந்த ரெண்டு பேரோட நான் நிப்பாட்டிட்டேன் என்று இவர் சொல்கிறார். அதே போல இது சம்பந்தமாக வரக்கூடிய அடுத்த செய்தி, யாராவது ஒரு முஸ்லிம் மரணிக்கிறாரு, அவருக்கு நான்கு பேர் என்ன செய்கிறார்கள்? சாட்சி சொல்கிறார்கள். அவங்க நான்கு பேர் வந்து யார்? அவங்க அவருடைய அண்டை வீட்டார்கள். அப்ப அண்டை வீட்டார்களை சேர்ந்த நான்கு பேரு, மிக நெருங்கினவங்க, இவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அறிந்தவர்கள் நான்கு பேர் அவருக்கு நற்சாட்சி சொல்கிறார்கள். இந்த நற்சாட்சி சொன்னால் இறைவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த சாட்சியை கேட்டுட்டு இறைவன் சொல்லுவானாம், கத கபில்து கௌலகும், நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். நீங்க நல்லம்னு சொன்னீங்களா இல்லையா, அப்ப அவரு நல்லவர் தான், அவருக்கு என்ன இருக்குது? சுவர்க்கம் இருக்குது. அல்லது இறைவன் சொல்வானாம், நான் உங்களுக்கு தெரியாமலுக்கு இவர் பாவம் செஞ்சிருக்கிறாரு, இவர் நல்லவர் தான், நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமலுக்கு இவர் பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, உங்களோட இந்த சாட்சியை வச்சு நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன். என்ன சொல்லுவானாம்? உங்களுடைய இந்த சாட்சியை வச்சு நான் அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவானாம் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த செய்தி, பொதுவாக இந்த செய்தி வந்து எதை எங்களுக்கு வலியுறுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே அண்டை வீட்டாரோட என்ன செய்யினாங்க, நல்ல குணத்தோட நாங்க அவனோட பழகணும் இல்லையா, நல்ல முறையில அவர்களோட நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை சொல்கிறது. அதே போன்று இறைவனுடைய ரஹ்மத்தின் ஆழத்தை, அதனுடைய வலுப்பத்தை என்ன செய்யுது இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லுது. அப்ப அண்டை வீட்டான் எனக்கு சாட்சி சொன்னான் என்பதற்காக வேண்டி இறைவன் வந்து சுவர்க்கத்தை தாரான்டா, எந்த அளவுக்கு இறைவனுடைய ரஹ்மத் பெரியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ரகசியமாக செய்த பாவங்களை இந்த சாட்சியின் மூலமாக இறைவன் மன்னிக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் எந்த அளவுக்கு மகத்துவமானது என்பதை இந்த செய்தி எமக்கு விவரிக்கிறது. அப்ப இந்த மொத்த ஹதீசுகளையும் எடுத்து பார்க்கிற நேரத்தில் இந்த ஹதீசுகள் யாருடைய காலத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, சஹாபாக்களுடைய காலத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, யாரெல்லாம் நல்லவர்களாக நல்ல மூமின்களாக உலகத்தில் வாழ்கிறாரோ அவர்கள், யாராவது ஒருவர் மரணித்து விட்டார் அவருக்கு நற்சாட்சி சொல்வாராக இருந்தால் அந்த சாட்சியின் மூலமாக இறைவன் என்ன செய்வான், அவருக்கு சுவர்க்கத்தை வழங்குவான். அதே போன்று கடைசியாக நாங்கள் ஒரு செய்தி ஒன்று சொன்னோமா இல்லையா, என்ன செய்தி? ஒரு முஸ்லிமுக்கு நான்கு பேர் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று சொன்னோம். அப்ப நான்கு பேர்னு குறிப்பாகவே வருகிறது. அப்ப நான்கு பேர் கட்டாயமா அப்படின்னு கேட்டால் இல்ல, அங்க நான்கு பேர் என்று வந்ததுக்கு அதுக்கு முன்னால ஒரு செய்தி உமர் அலி அல்லான் அவர்களிடத்துல யாரா உமர் அலி ஆனத்துல ஒருவர் கேட்கிறாரா இல்லையா, அபுல்லா சோதர் தைலின்னு சொல்லக்கூடியவர், மூன்று பேர் சாட்சி சொன்னாலுமா? ஆ, மூன்று பேர் சாட்சி சொன்னாலும், இரண்டு பேர் சாட்சி சொன்னாலுமா? ஓ, இரண்டு பேர் சாட்சி சொன்னாலும் சொன்னாங்களா இல்லையா? அந்த செய்தியை வச்சு இரண்டு பேர் சாட்சி சொன்னாலும் அவருக்கு என்ன கிடைக்கும்? சுவர்க்கம் கட்டாயமாகும் என்பதை நாங்க பார்க்கலாம். அதே போல சில ஊர்களில் வந்து ஜனாசாவை தொழுவிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இலங்கையில் இப்படி இருக்கிற மாதிரி எனக்குன்னா தெரியாது, சில பகுதிகளில் இருக்குதோ தெரியா, ஆனால் இந்தியாவில் இருக்குதோ தெரியா, என்னது ஜனாசாவை தொழுவிச்சுட்டு அங்கே இமாம் என்ன சொல்வார், இவருக்கு நீங்கள் நற்சாட்சி சொல்லுங்க, என்னது நல்ல விதத்தில் சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இருக்குதா? அப்போ இல்லை, கிடையாது. அப்ப என்னது, அப்ப நம்ம நாடுகள்ல கிடையாது, அப்ப அரபு நாடுகள்ல இருந்திருக்கலாம். அந்த நடந்த ஒரு செய்தியை தான் இவர் சொல்றாரு. அப்ப என்ன செய்வாங்களாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து, இவர் நல்லவர், ஓர்மித்த குரல்ல இவர் நல்லவர், நல்லவராக இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவர்களை நற்சாட்சி சொல்வார்களாம். அப்ப இது இந்த விதத்துல சாட்சி கேட்பது என்பது பிதாத்து. என்னது இது வந்து பிதாத்து. ஏன் பிதாத்து அப்படின்னு கேட்டால், அங்க வந்திருக்க கூடியவர்கள பெரும்பான்மையான மக்கள் என்ன தெரியாது, இந்த ஜனாசா மையத்து, இந்த மையத்தை பத்தி மொத்தமாகவே தெரியாது. என்ன தெரியாது, இப்படி ஒரு ஆள் மரணித்திருக்கிறார்னு தெரியுமே ஒழிய இவருடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு, இவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தாரு, இவருடைய வணக்க வழிபாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, இவருடைய அகீதா எப்படி இருந்துச்சு, ஒன்றுமே தெரியாத மக்கள் தான் அதிகமான மக்கள் அங்க வாரத பார்க்கலாம். அதே போன்று சில நேரங்கள்ல இமாம் என்ன சொல்வாரு, நற்சாட்சி சொல்லுங்க என்றதுக்காக வேண்டி சொன்னவர்கள் இருப்பார்கள். உண்மையிலே அவர் என்னது தொழாதவராக இருந்திருப்பாரு. அவர் வந்து இவர் அறிய மத்த ஏனைய பாவகாரியங்கள்ல ஈடுபடக்கூடியவராக இருந்திருப்பாரு. இருந்திருப்பாரா இல்லையா? இருந்திருப்பாரு. இப்ப மரணிச்சுதான் அவன் தான் என்ன செய்ய மையத்தாயிட்டாரே, இமாம் தான் சொல்றாரே, நாம் என்ன செஞ்சிடுவோம், நல்லவர் சொல்லிடுவோம். அப்ப உண்மைக்கு முரணாக என்ன செய்வாங்க, சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையம் என்ன வந்துடும், அங்க வந்துடும். ஆனால் இதெல்லாம் என்ன கிடையாது, சுவர்க்கத்தை கட்டாயமாக்குமான்னு கேட்டால் கட்டாயமாக்காது. இப்படியான முறையில் ஈடுபடுவது என்பது விதியத்தான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் இந்த சாட்சி சொல்கின்றவர்கள் யாரா இருக்கணும், நல்ல மனிதர்களாக, அகீதாவுல நல்லவர்களாக, வணக்கசாலிகளாக, மொத்தத்தில் வந்து நல்ல மனிதர்களாக இருக்கணும். அப்படின்னு அறியப்பட்டவர்கள் அண்டை வீட்டாராக இருந்து இவரை பற்றி அறிந்தவர்களாக இருந்து இப்படி ஒரு சாட்சி வருமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கட்டாயமாக்குவான். அதே போன்ற அடுத்த தலைப்பு, ஒருவர் மரணிக்கிறார், மரணிக்கிற நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவது அல்லது சந்திர கிரகணம் ஏற்படுவது, இப்படி ஏதாவது ஏற்பட்டால் இதை எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, இவர் மரணித்ததால தான் என்ன வந்திருக்குது சூரிய கிரகணம் ஏற்படுது, இவர் மரணித்ததால தான் உலகத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி அது நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பதென்பது இது ஜாஹிலியா மடமை கால ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறாரு. அந்த மரணித்த அதே நேரத்தில் என்ன நடக்கிறது, சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்ப சூரிய கிரகணம் ஏற்படுகிற நேரத்தில் மக்களிடத்தில் என்ன வந்துட்டு, இப்படி ஒரு எண்ணம் ஒன்று வந்துட்டு. அப்ப இப்படி ஒரு எண்ணம் ஒன்று வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசர அவசரமாக மக்களை என்ன செய்கிறார்கள், ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து ஒரு ஹொத்துபா ஒன்று செய்கிறார்கள். எப்படி ஹொத்துபா அமைகிறது, எப்படி சொல்லுகிறார்கள், ஜாஹிலியா மக்கள் யாராவது ஒருவர் மரணித்த நேரத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு வந்துவிட்டால் அவர்கள் என்ன சொல்வார்களாம், இவருடைய இந்த மரணத்தினாலதான் இப்படி ஒன்று அமைகிறது, இப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்டது வந்து இவர் மரணிக்க போய்த்தான் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற கொள்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்குகிறார்கள், இன்னஹுமா ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, இந்த இரண்டுமே இறைவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளது. அப்ப இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய மரணத்தின் காரணமாகவோ அல்லது ஒருவர் பிறந்ததன் காரணமாகவோ என்ன செய்யாது, ஏற்படாது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதெல்லாம் எதற்காக வேண்டி தெரியுமா, இறைவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி காட்டுகிறான், வலாக்கின் யுஹவ்விஃபுல்லாஹு பிஹி இபாதா, என்ன செய்கிறான், இவைகளை நிகழ்த்தி தனது அடியார்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து காட்டுகிறான், பயமுறுத்தி காட்டுகிறான், பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா, பாவம் செய்கிறீர்களா, பாவத்திலிருந்து விடுபட மாட்டீர்களா, இதோ எனது அத்தாட்சி, இதை பார்த்தாவது நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அத்தாட்சியை காட்டுவதாகவே அமைகிறது அல்லாமல், யார் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் மரணித்ததுக்காக வேண்டித்தான் இப்படி நடக்குகிறது என்ற எண்ணம் கொள்வது வந்து ஜாஹிலியா மக்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்படியான ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டுவிட்டால் நீங்க என்ன செய்யுங்க, ஃபஃஸஉ இலா திக்ரிஹி, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவை ஞாபகிப்பதன் பக்கம் நீங்கள் அவசர அவசரமாக சென்று விடுங்கள். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவை ஞாபகிப்பதன் பக்கம் அவசர அவசரமாக சென்று விடுங்கள். அதே போன்று இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள், இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அதிகமாக சதக்காக்கள் கொடுங்கள், அதே போன்று நீங்கள் அடிமைகள் இருந்தால் அவர்களை நீங்கள் உரிமையிடுங்கள், மஸ்ஜிதுகளில் தொழுங்கள் அது விடுபடும் வரை. என்னது, அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணமோ விடுபடும் வரை நீங்கள் தொழுகையில் இருங்கள், இறைவனை நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள், இறைவனத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்ப உலகத்தில ஒரு பகுதியில வரக்கூடிய தண்டனை என்பது இறைவன் எமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான். அது என்னது, இறைவன் எமக்கு தரக்கூடிய எச்சரிக்கை, இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் துபாயில் என்ன வந்தது, கடும் புயல் வந்துச்சா இல்லையா, கடும் புயல் ஒன்று வந்துச்சு. அப்ப இதன் மூலமாக இறைவன் என்ன சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், நீங்க என்னதான் வசதியில இருந்தாலும், நீங்க எப்படித்தான் நீங்க மாடா மாடிகைகளை கட்டி உலகத்தில பறந்தாலும், நீங்க இருப்பது எனது சக்திக்குள், நீங்கள் இருப்பது எனது பூமிக்கு மேல், எனது வானத்துக்கு கீழ் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் ஞாபகப்படுத்துகின்ற விதமாகவே அமைகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஜனாசாவை குளிப்பாட்டுதல், அடுத்த தலைப்பினது ஜனாசாவை குளிப்பாட்டுதல். அப்போ ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்யணும் இல்லையா, அடக்கம் செய்யணும். அப்ப அடக்கம் செய்வதற்கு முதல் முதலாக செய்ய வேண்டியது என்னது, அவரை குளிப்பாட்ட வேண்டும். அப்ப ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், அவரை குளிப்பாட்டுவதற்கு முன் வருவார்கள். அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையான மக்கள் என்ன செய்வார்கள், அவரை குளிப்பாட்டுவதற்காக முன் வருவார்கள். அப்ப குளிப்பாட்டுவது என்பது வந்து கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப குளிப்பாட்டுவது கட்டாயம்ங்கிறதுக்கு பல ஹதீஸுகளை நமக்கு ஆதாரமாக எடுக்கலாம். அதுல ஒன்ற பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு முஹ்ரிம் இஹ்ராம் ஆடையோட இருந்த ஒருவர், அவர் என்ன செய்யறாரு, ஒட்டகத்தில் இருக்கிற நேரத்துல ஒட்டகம் முறியாட்டம் பண்ணி அவர் கீழே விழுந்து மரணிக்கிறார். அப்ப அந்த ஹதீஸ் தொடர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், யுஸிலூஹு பிமாஇன் வசுதிரின், நீங்கள் அவரை தண்ணியின் மூலமாகவும், அதே போன்று இலந்தை இருக்குதா இல்லையா அதன் மூலமாகவும் நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்ப அல் அம்ரு என்னது, ஏவல் என்பது வாஜிபை காட்டக்கூடியது. அப்ப ஏவல் என்பது வாஜிபை காட்டும் எதுவரைக்கும் அந்த கட்டாயம் என்பதின் பக்கம் இருந்து ஏதாவது ஒன்று திருப்புகின்றது, ஒரு சுன்னத்தின் பக்கம், அல்லது வந்து அதை விட்டு மாற்றக்கூடிய இன்னொரு ஆதாரம் வரும் வரைக்கும் என்ன செய்யும், ஏவல் என்பது கட்டாயத்தை காட்டக்கூடியது. அதன் அடிப்படையில் எனது இந்த ஆதாரத்தை எங்களுக்கு எடுக்கலாம். அதே நேரத்தில் இரண்டாவது ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் யாரு, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இஹ்ஸிலன்னஹா சலாசன், நீங்க என்ன செய்யுங்கள், அவரை மூன்று விடுத்தங்கள், நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இங்கேயும் என்ன வருகிறது, ஏவல் வருகிறது. அப்ப மூன்று விடுத்தம் அல்லது ஐந்து விடுத்தம் அல்லது ஏழு விடுத்தம் அந்த ஹதீஸ் எங்களுக்கு பின்னால பார்க்கலாம். அப்ப அப்படி அப்ப இதுல என்ன விளங்கணும் என்று சொன்னால், இங்கு குளிப்பாட்டுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள். அப்ப இந்த ஆதாரங்களை வைத்து ஜனாசாவை குளிப்பாட்டுவது கட்டாயம் என்ற முடிவுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அதே போன்று குளிப்பாட்டுகிற நேரத்தில் சில விடயங்களை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். குளிப்பாட்டுகிற நேரத்தில் என்ன செய்யணும், சில விடயங்களை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, மூன்று விடுத்தம் குளிப்பாட்டுவது வந்து மூன்று விடுத்தம், தண்ணியை ஊற்றி கழுவுதல் இல்லையா, கழுவுறது வந்து அவரை குளிப்பாட்டுறது வந்து ஆக குறைந்தது மூன்றிலிருந்து ஒற்றைப்படையாக குளிப்பாட்டக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க எந்த அளவுல நிப்பாட்டினா போதும் என்று அவங்க கருதுகிறார்களோ அதுவரைக்கு என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம், என்ன செய்யலாம், கழுவலாம் அவரை மூன்று தடவை, அதே போல அஞ்சு, அதே போல ஏழு ஒன்பது என்ன செய்யலாம், அப்படி ஒற்றைப்படையாக என்ன செய்யலாம், அவரை குளிப்பாட்டலாம். அதே போன்று இரண்டாவது என்னது, அந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் வந்து அவரை கழுவுவது ஒற்றைப்படையாக அமைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஒற்றைப்படையாக அமைய வேண்டும். அதே நேரத்தில் குளிப்பாட்டுகிற நேரத்தில் சிதிர் என்ன செஞ்சு கொள்ளணும், இழந்த இலை இருக்குதா இல்லையா, அது என்ன செஞ்சு கொள்ளணும், அதோட சேர்த்து கொள்ளணும். அதே நேரத்தில் என்ன செஞ்சு கொள்ளலாம், அப்ப இழந்த இலையை சேர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், இப்பொழுது சுத்தத்துக்காக வேண்டி பாவிக்கின்ற சோப்பு இருக்குதா இல்லையா, சோப்பு அவைகளை என்ன செஞ்சு கொள்ளலாம், பாவித்துக் கொள்ளலாம், என்ன செஞ்சு கொள்ளலாம், அவைகளை வேணும்னாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம், பாவித்துக் கொள்ளலாம். ஆனால் சிதிர் அதை சேர்ப்பது என்பது என்னது, அதை சேர்ப்பது என்பது அந்த சிதிர் இலைக்கு என்ன இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு தன்மை ஒன்று என்ன தெரியுமா, முதலாவது வந்து அந்த குளிப்பாட்ட கூடியவர் அவருக்கு வந்து எந்த கிருமி இருக்குதா இல்லையா, கிருமிகளை போக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி இருக்குது அந்த இலைக்கு இருக்குது உண்டு. இரண்டாவது, இவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது. அதனால வந்து அந்த சிது இருந்தால் அதை பாவித்துக் கொள்வது நல்லம். அப்படி இல்லை என்று வார நேரத்தில் என்ன செய்யலாம், அப்ப சுத்தத்துக்காக வேண்டி என்னென்ன இதை பாவிக்கலாமோ அவைகள் என்ன செஞ்சு கொள்ளலாம், பாவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக வந்து கடைசியாக என்ன செய்வாரு, கடைசியாக கற்பூரம் இருக்குதா இல்லையா, வாசனை கலந்து தண்ணீர் என்ன செய்வார், வாசனையை கலந்து அதுல கற்பூரம் ஏதாவது இருந்தால் நல்லம், என்ன செய்வார், அதை போட்டு என்ன செஞ்சு கொள்வாரு, ஹதீஸ்ல வந்து கற்பூரம் அப்படின்னு தான் வருவது. அப்ப அதனால கற்பூரம் அல்லது ஏதாவது வாசனை அவைகளை கலந்து என்ன செய்வார், கடைசியாக அவரை கழுவி விடுவார். அதே போன்று பெண்களாக இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன இருக்கும், முடிகளை பின் இருப்பார்கள், முடிகள் என்ன செய்வார்கள், பின் இருப்பார்கள், கட்டி இருப்பார்கள். அவைகள் என்ன செஞ்சு கொள்வது, அவைகளை எல்லாம் நன்றாக அவிழ்த்து விடுவது, அவிழ்த்து விட்டு என்ன செய்யறது, அவைகள் அப்படியே பரத்தி விடுவது, அவிழ்த்து அவைகளை பரத்தி சும்மா நோமலாக விட்டு விடுவது. அதே போன்று இப்பொழுது குளித்து அவர்களை குளிப்பாட்டியதற்கு பின்னால என்ன செய்ய வேண்டும், அந்த முடிகளை பின்னுவது. அப்ப மூன்று பின்னலாக பின்னுவது வந்து நல்லம் என்ற ஹதீஸ்ல உங்களுக்கு பார்க்கலாம். பின்னால இதுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் ஒன்று நாங்க சொல்லுவோம், அந்த ஹதீஸ்ல உங்களுக்கு விளங்கலாம். மூன்று பின்னலாக பின்னுவது, அப்ப பின்பக்கமாக இரண்டும் நெத்தியோட சேர்த்து ஒன்றும் முன் முடிய ஒரு பின்னலாக, அப்ப மொத்தமாக மூன்று பின்னல். அப்ப மூன்று பின்னலாக பின்னி அவைகளை பின்பக்கமாக எடுத்து விடுவது. அதே நேரத்தில் வலது பக்கத்தை கொண்டு, இப்ப குளிப்பாட்டுகிற நேரத்தில் வலது பக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பது, அதே நேரத்தில் இப்ப குளிப்பாட்டுகிற நேரத்தில் என்ன செஞ்சு கொள்வது, முதலாக நாங்க உழுவெடுக்கிற தொழுகைக்காகவே நீ உழுவெடுக்கிறோமா இல்லையா, அதே போல முதல்ல உழுவெடுத்து விடுவது. என்ன செய்யறது, அப்ப நாங்க தொழுகைக்காக வேண்டி எப்படி நாங்க உது செய்வோமோ அதே போன்று அந்த மையத்தை என்ன செஞ்சு கொள்றது, நான் கழுவி கொள்றது, அவர் உழுவெடுத்து விடுவது. அதே போன்று ஆண்களுடைய மையத்தை ஆண்களும், அதே போன்று பெண்களுடைய மையத்தை பெண்களும் குளிப்பாட்டுவதான் அது நல்லதாக இருக்கிறது. அப்ப இந்த முன்னால சென்ன இந்த செய்திகள் அனைத்துக்கும் ஆதாரமாக நாங்க என்ன செய்யலாம், இந்த செய்தியை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனப் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். மரணிக்கிற நேரத்தில் மரணித்த நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குளிப்பாட்டுகிற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வர இடத்துல யார் இருக்கிறாங்க, உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடத்துல சொல்கிறார்கள், நீங்கள் இந்த ஜனாசாவை மூன்று தடவைகள் அல்லது ஐந்து தடவைகள் அல்லது ஏழு தடவைகள் அல்லது அதைக்கான அதிகமாக நீங்கள் போதுமென்று நினைக்கின்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்கள், நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒற்றைப்படையாக இருக்கணுமா, என்ன கேட்கிறார்கள், இது ஒற்றைப்படையாக இருக்கணுமா என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் இது ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் கடைசியாக கற்பூரத்தை கலந்த தண்ணியால் நீங்கள் ஊற்றிவிடுங்கள், கழுகி விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் குளிப்பாட்டி முடிந்ததற்கு பின் எனக்கு சொல்லுங்கள் என்ற செய்தியையும் சொல்கிறார்கள். அதற்கு பின் உம்மு ஆத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் குளிப்பாட்டியதற்கு பின்னால அவர்களுடைய முடியை நாங்கள் வார்ந்து விட்டோம், வார்ந்து அந்த முடியை நாங்கள் மூன்று பின்னலாக என்ன செஞ்சோம், நாங்க மூன்று முடிச்சிகளாக நாங்க என்ன செய்தோம், தலை முடியை நாங்கள் கட்டினோம், கட்டி அதை நாங்கள் பின்பக்கமாக போட்டுவிட்டோம். அவர்கள் எப்படி மூன்று விதமா கட்டினார்கள் என்று கேட்டால், பின்பக்கம் ரெண்டு பகுதியையும் முன்னெற்றி ரோம் இருக்குதா இல்லையா, முன் முடி, அதை ஒரு முடிச்சாகவும் நாங்கள் கட்டினோம், கட்டிவிட்டு அதை நாங்கள் பின்னால் போட்டுவிட்டோம் என்று உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குளிப்பாட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்த பி மயாமினிஹா, நீங்க என்ன செய்யுங்கள், அவர்களுடைய வலது பக்கத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். அதே நேரத்தில் வலது பக்கத்திலிருந்து நீங்க ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் கழுக ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும், உது செய்கிற இடங்கள் இருக்குதா இல்லையா அவைகளைத்தான் நீங்கள் முதலாக கழுகிவிட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த அளவோடு இந்த ஜனாசாவுடைய இந்த சட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியாவிலே நடைபெறும். அடுத்ததாக வந்து இந்த குளிப்பாட்டுகிற இந்த இதை இல்லையா, இந்த குளிப்பாட்டுகின்ற இந்த முறையை வந்து நிறைய வீடியோக்கள் வந்திருக்குது, நிறைய வீடியோக்கள் வந்து வந்திருக்குது. அதை என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்த வீடியோவை கொண்டு வந்து காட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தும், அப்படி விளங்கப்படுத்தினா நல்லதாக இருக்கும். ஏண்டா எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குளிப்பாட்டுகிற நேரத்தில் வந்து யார் குளிப்பாட்டுன்னு தெரியுமா, மிக நெருங்கின சொந்தக்காரர் குளிப்பாட்டணும். முவதீனை பேத்து கூட்டிகிட்டு வரப்படாது. நாம் யாரை பேத்து கூட்டிகிட்டு வருவோம், பள்ளியில் பணியாற்றுகின்ற ஒருவர் இருப்பார், அல்லது ஊரில் வந்து யார் ஜனாசாவில் இருந்தாலும் அவர் தான் வருவார் குளிப்பாட்டுறதுக்கு. அப்படி ஒரு ஆள் தான் தேடி போவோம் இல்லையா. வாப்பா மூத்தாயிட்டாருன்னா பிள்ளையெல்லாம் இருப்பாங்க, இருந்தும் எங்கே போவாங்க, யாராவது ஒருவரை தேடி போவாங்க குளிப்பாட்டுறதுக்கு, ஏ தெரியாது. அப்ப இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த குளிப்பாட்டுகிற நேரத்தில் வந்து சில குறைகள் வெளியாகலாமா இல்லையா, உடம்புல குறைகள் வெளியாகலாம். மகனா இருந்தா மறைச்சிடுவாரு, தம்பியா இருந்தா மறைச்சிடுவாரு, வெளியில உள்ள ஒருத்தர் வந்துட்டாருன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா இருந்தாருன்னா அது என்ன செய்வாரு, குறையாக சொல்லி திரிவாரா இல்லையா? அப்ப ஒரு மையத்து மரணித்து விட்டால் அந்த மையத்து மரணித்ததுக்கு முன்னால மரணிப்பதற்கு முன்னால உயிரோட இருக்கிற காலங்களில் எப்படி அவரை கண்ணியமாக நாங்க இருந்தோமோ அதே போன்று தானே செய்யணும். மௌத்தானத்துக்கு பின்னாலையும் இருக்கணும், அந்த கண்ணியத்தை பேண வேண்டும். அதனால வந்து நாங்க இன்ஷால்லா என்ன செய்யலாம், ஒரு பாடத்துல வந்து எங்களுக்கு குளிப்பாட்டுவது எப்படி என்கிறத வீடியோ வச்சு என்ன செய்யலாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.